करके चले चले
கரங்களை தட்டி தேவாவியானவருக்கு நன்றி செலுத்தும். நல்ல ஆவியானவரே இந்த நாளுக்கான ஸ்தோத்திரம். தொடக்கத்திலிருந்து இதுவரைக்கும் நடத்தி வந்த கர்த்தருடைய ஆவியானவரே உங்க பிரச்சனத்திற்கான ஸ்தோத்திரம், உங்களுடைய அக்கினிக்காய் ஸ்தோத்திரம், உங்கள் சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சமூகத்தில் வைக்கிறோம், உங்க பலிபிடத்தில் வைக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். யாவரும் கருவமா, ஹாலேலூயா. தேவ பிரச்சனத்தை உணர்ந்தவர்களாய் தயவு செய்து அங்கங்கே எழும்பி பிள்ளைகளோடு விளையாடாத படிக்கு தயவு செய்து தேவ பிரச்சனத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ வாக்கியை நாம் பார்த்து கடந்து செல்லலாம். ஹாலேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தை எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். மத்தை எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. மத்தை எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 27வது வசனம்.
ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடராய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார்.
இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. வரி கட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்த பொழுது இந்த ஒரு அற்புதத்தை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே செயல்படுத்துகிறதை நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுல பிரச்சனை என்னன்னு சொல்லிச்சுன்னா, நாம எங்கிட்ட எல்லா இடத்துலையும் விசுவாசம் இருக்கிறது. வசனம் எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிச்சு முடிஞ்சு நீங்க எண்ணி பாருங்க. எல்லாரிடத்திலையும் விசுவாசம் இருக்கிறது. தெய்வத்தை நம்ப வேண்டிய விசுவாசம் எங்கள் எல்லாரிடத்திலும் இருக்கிறது. இங்கே வந்திருக்கிறவங்க யாராவது பார்த்து நீங்க தேவனை நம்புறீங்களான்னு சொன்னா நீங்க சொன்னீங்க, நான் தேவனை நம்புகிறேன். ஆனா கிருகையிலே நடப்பிக்கிற விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறது தான் என்பதுதான் இந்த நாளிலே கேள்வி. நம்ம எல்லா இடத்திலையும் விசுவாசம் இருக்கிறது, அதை மாற்ற முடியாது. ஆனால் கிருகையிலே நடப்பிக்கிற விசுவாசம் இருக்கிறதா? இன்றைக்கு சபைகளையும் கிறிஸ்தவத்திலையும் இந்த நூற்றாண்டிலே குறைந்திருக்கிற காரியம் என்று சொல்லி சொன்னா, கிருகையிலே நடப்பிக்கப்படுகிற விசுவாசம். விசுவாசம் உள்ள வாழ்க்கை நாம் வாழுகிறோம், தேவனை நாம் நம்புகிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், போகிறோம். ஆனால் கிருகையிலே நடப்பிக்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? எங்கே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரி கட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்த பொழுது அவருடைய சீஷனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? பேதுருவை பார்த்து என் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? நீ போய் தூண்டிலை போடு. போடுகிற பொழுது ஒரு மீன், முதலாவதாய் வருகிற அந்த மீனை எடுத்து நீ வாயை திறந்து பார், அதற்குள்ளே ஒரு வெள்ளிப்பணம் இருக்கிறது, அதை எடுத்து உனக்கும் எனக்கும் சேர்த்து என்ன செய், வரி கட்டு. வருகட்டு என்று சொன்ன உடனே பேதுரு என்ன செய்கிறார்? உடனே எழும்பி தேவன் சொன்ன காரியத்தை எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆனா நாம் இருந்திருந்தா என்ன சொல்லிருப்போம் தெரியுமா? ஆண்டவர் மீனுக்குள்ள வெள்ளிப்பணமா? ஆண்டவர் மீனுக்குள்ள எப்படி ஆண்டவரே வெள்ளிப்பணம் வரும்? இதெல்லாம் யதார்த்தமான மனுஷீக கேள்விகள் இல்லையா? ஆனா தேவனை நம்புகிற மனுஷன், விசுவாசத்தை செயற்கையிலே நடப்பிக்கிற மனுஷன் இந்த கேள்வியை கேட்க மாட்டான். இதைத்தான் பேதுருவாகிய சீஷன் செயல்படுத்தினான். என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், பேதுருவே நீ போய் தூண்டலை போடு, முதலாவதாய் வருகிற மீனை எடு. இரண்டாவது அல்ல, மூன்றாவதும் அல்ல, முதலாவதாய் வருகிற மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார். நல்ல மனுஷன் இல்லையா? நம்ம மாதிரி ஆக்கில போய் மீனை பிடிச்சி வாயை திறந்து பாருன்னு எவன் செய்யறது? செத்த மீனையே திறந்து பார்க்க மாட்டோம், துடிக்க துடிக்க மீனை எப்படி திறந்து பார்க்க போறோம்? ஆனா ஆண்டவர் சொன்னார், இப்படித்தான் நீ செய் என்ற உடனே பேதுரு செயல்படுத்துகிறார். ஒரு கேள்வியும் கிடையாது. தேவனை அவர் நம்புகிறார், ஆனால் செயல்படுத்துகிற விசுவாசம் நமக்குள்ளே இன்றைக்கு வேண்டும். நம்ம எல்லாரும் விசுவாசிகள், ஒரு பேருக்குள்ள எல்லாரும் அடங்கிக்கணும். பாருங்க, நாம விசுவாசத்தை செயல்படுத்துகிற விசுவாசிகளா? இந்த கேள்விக்குள்ளே உங்களை இந்த நாளில் அடக்குங்க. விசுவாசத்துல செயல்படுத்துகிற விசுவாசிகளா? பேதுரு போய் மீனை பிடித்து அதற்குள்ளே இருந்த கொள்ளிப்பணத்தை எடுத்து என்ன செய்தா? வரியை கட்டி பிரச்சினை தீட்டா. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் ஏன் திருக்கப்படாமல் இருக்கிறது தெரியுமா? செயல்படுத்துகிற விசுவாசம் நம்மிடத்தில் இல்லை. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கும் பதில் எங்க தெரியுமா? தேவனிடத்தில் கிடையாது, உன் பக்கத்தில் இருக்கிற இடத்துல கிடையாது, உன்னிடத்திலே தான் இருக்கிறது. என்ன தெரியுமா? உன் விசுவாசத்தை நீ எப்பொழுது செயல்படுத்துகிறாயோ அப்பொழுது உன்னுடைய பிரச்சனை உன்னை விட்டு நீங்கி போகும். ஆனா நாம் இதுவரைக்கும் அதை செயல்படுத்தினது கிடையாது. என்ன செய்கிறோம்? விசுவாசி தேவன் அதை தீர்த்து விடுவா, தேவன் அதை செயல்படுத்துவா, தேவன் அதை காண்பார் என்று சொல்லி அதைவிட எல்லாரும் செயல்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் என்னை காண்கிற தேவன் இல்லையா? அவரை தன் இருக்குது, உன்னையும் என்னையும் பார்க்கிறதுக்கு தான். ஆனா நீயும் நானும் விசுவாசத்தை செயல்படுத்தாத விதத்தில் எதுவும் செய்ய முடியாது. ஒன்று, ஒரு அதிகாரியிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, அவன் அந்த அதிகாரத்தை செயல்படுத்தும் வரைக்கும் அந்த அதிகாரத்தில் ஒரு பிரயோசனமுமே கிடையாது. உன்னுடைய கரத்தில் விசுவாசம் இருக்கிறது, நீ செயல்படுத்தாத வண்ணத்தில் அதுல எதுவுமே கிடையாது. நீ விசுவாசி என்ற பெயருக்குள்ளே அடங்கி கடந்து செல்வாய். உன் வாழ்க்கையில இருக்கிற சம்பவங்கள் மாற வேண்டுமா? உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டுமா? நீ செயல்படுத்த வேண்டியது ஒன்றே உண்டு, உன் விசுவாசத்தை பயன்படுத்தி. உன் விசுவாசத்தை பயன்படுத்தி, உன் விசுவாசத்தை நீ பயன்படுத்தி அதை செய்கிற பொழுது உன் வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள் உன்னை விட்டு அகன்று போகிறதை உன் கண்கள் மாத்திரமே அதை காணும். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா! செயல்படுத்துகிற விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும் ஐயா. அது இல்லை என்று சொல்லிச்சுனா நீ இன்று வரைக்கும் ஒரு கிறிஸ்தவனாகத்தான் இருந்தாயே ஒழிய விசுவாச வாழ்க்கையில நீ சரியாக வாழவில்லை என்று சொல்லித்தான் அர்த்தம். எல்லாரும் கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு உலக முழுத்திலும் கிறிஸ்தவர்கள் ஏராளம். ஆனால் நீ விசுவாசத்திலே நடக்கிற செயல்படுத்துகிற விசுவாசியாக இருக்கிறாயா? மாற்கி மூன்றாவது அதிகாரம், மாற்கி மூன்றாவது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க. மாற்கு மூன்றாவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரை வாசிங்கள்.
அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி, அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறுகையை போல சுஸ்தமாயிற்று.
அவன் கை மறுகையை போல என்னவாயிற்று? சுஸ்தமாயிற்று. இப்ப என்னிடத்துல கேட்டா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஆண்டவர் அந்த மனுஷனை சுகமாக்கினார். ஆனால் அதற்கு முன்பாக பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? உண்டு, என் ஆண்டவர் அந்த சூம்பின மனுஷனை, அந்த கை சூம்பின அந்த மனுஷனை பார்த்து ஒரு காரியம் செய்ய சொல்லி சொன்னார். என்ன தெரியுமா? உன் சூம்பின கையை நீ நீட்டப்பா. உன் சூம்பின கையை நீ என்ன செய்ய வேண்டும்? நீட்டு. இதை நம்பினாதான் அவனுக்கு சுகம். எல்லாரும் தேவன் சுகப்படுத்துகிறார் என்ற அந்த பெரிய வட்டத்துக்குள்ள இருந்து தேவன் சுகப்படுத்துவார் சுகப்படுத்துவார் என்று சொல்லி நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம். உன் வருத்தம் 10 வருஷம், உன் வருத்தம் 12 வருஷம், உன் வருத்தம் பிறந்த நாள்ல இருந்து ஏயா இன்றைக்கும் சுகமாக இல்லை தெரியுமா? ஏனென்று சொல்லி நீ உன் சூம்பின கையை தேவன் பக்கமாய் இன்று வரைக்கும் நீட்டாமல் இருக்கிறதே காரணம். நீ தேவனை நம்புகிறது மாத்திரம் போதாது, நீ விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். நீ அற்ப விசுவாசியாக இருக்க கூடாது, நீ விசுவாசியாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொல்லி சொன்னா உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசத்தில் பிரயோசனம் கிடையாது. ஒரு அதிகாரி இடத்துல அதிகாரம் இருக்கலாம், அது செயல்படுத்தாத விதத்திலே அந்த அதிகாரத்திலே ஒரு பிரயோசனமே கிடையாது. உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை நீ செயல்படுத்த வேண்டும். சூம்பின கையுள்ள மனுஷனையா, சில பேருக்கு தங்கள் காரியங்களை தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்துவதற்கு வெட்கம், சில பேருக்கு சபையின் மத்தியிலே சில காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு வெட்கம். ஆனா சுகம் தேவை என்று சொல்லி சொன்னா நீ ஒரு கால் முன்னாலே வைத்துத்தான் ஆக வேண்டும். ஆண்டவர் உன் உள்ளத்தை பார்ப்பார், நீ எவ்வளத்துக்கு அதை துணிந்து செயல்படுகிறாய். பயந்து வெட்கப்பட்டு அவருக்கு அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பார் நினைச்சியோ சாகும் வரைக்கும் சூம்பின கையாகவே சாவாய். அது வேறு எதுவும் கிடையாது. இதுதான் பதில். உன்னுடைய கரத்திலே தான் பதில் இருக்கிறது உன் பிரச்சனைக்கு. செயல்படுத்து, விசுவாசத்திலே செயல்படுத்து. விசுவாசத்திலே நீ செயல்படுத்துகிற பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறவைகளை தேவன் நீ நினைப்பதற்கு முன்பாகவே நீக்கி போடுவார். இல்லை என்று சொல்லி சொன்னா நீ விசுவாசியாய் ஒருவாழ இருக்கலாம், பிறந்த நாள்ல இருந்து நீ தேவனுக்கு ஒரு பிரியமானவனாய் இருக்கலாம், அது அல்ல. உன் வாழ்க்கையிலே காரியம் நிறைவேறும் என்று சொல்லி சொன்னா நீ விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். விசுவாசத்திலே நடக்க வேண்டும், விசுவாசத்திலே நடக்க வேண்டும். நடக்கிற பொழுதுதான் உன் வாழ்க்கையில இருக்கிற காரியம் நீங்கி போகும். உதாரணத்துக்கு யார் தெரியாது, உதாரணத்துக்கு ஒருவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு பிள்ளையை தூக்கி எங்கேயாவது நிறுத்தி விட்டு தகப்பன் பார்த்து குதி என்று சொல்லிச்சுன்னா அது குதிக்குமா? ஏன் என்று சொல்லிச்சுன்னா அந்த தகப்பன் ஏந்துவார் என்பது அந்த பிள்ளைக்கு நல்லாக தெரியும். இதே விசுவாசம் உன்னிடத்துல இல்லை என்று சொல்லி சொன்னா உன் வாழ்க்கையில நீ சந்திக்கப்பட வேண்டியதை சந்திக்கவே முடியாது. ஆண்டவர் சொன்னா குதி அடிச்சுனா குதி, அப்பொழுதுதான் விசுவாசத்தை பார்க்க முடியும், விசுவாசத்தை பார்க்க முடியும். இது இல்லை என்று சொல்லி சொன்னா நீ விசுவாசியாக இருப்பாய், தவறல்ல. ஆனா விசுவாசத்தை பிரயோஜனப்படுத்துகிற செயல்படுத்துகிற விசுவாசியாய் நீ இருக்க மாட்டாய். என்ன பரிதாபம் இல்லையா? அடுத்தது லூக்கா ஐந்தாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா ஐந்தாவது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க.
அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார்.
அடுத்த வாசிங்க.
அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான்.
இங்கே அடுத்த சம்பவம் என்ன தெரியுமா நடக்கிறது? பேதர் இரவிரவாக என்ன செய்தாங்க தெரியுமா? வலையை போட்டு மீன் தடவு தடவு தடவண்டு தடவி ஒரு மீனும் அவங்களுக்கு சாப்பிடல, ஒரு மீனும் அவங்களுக்கு கிடைக்கல. இவங்கெல்லாம் விடிய வந்து வலை சிக்கு பார்த்து கொண்டு வலை கடற்கரையிலேயே வந்து இருக்கிறாங்க. இருக்கிற பொழுது என் ஆண்டவர் வந்து என்ன தெரியுமா சொன்னார், நீ போய் இந்த வலைய திரும்ப இன்னும் இருக்கா போடு. நான் யோசித்து பார்த்தேன், ஐயா இரவிரவா நான் களை களைந்து களைச்சிட்டு வந்திருக்கேன், என்ன வந்து திருப்பவும் இருக்கா போட சொல்லி இருந்தா உண்மையில நான் சொல்றேன், நான் போட்டிருக்கவே மாட்டேன். இன்னைக்கு விசுவாசத்தை சோடிக்கிறதுல நாம பெரிய வின்னர்கள் இல்ல. இல்லைன்னு சொன்னா இல்லைன்றோம், எல்லாரும் தலையாட்டுறாங்கன்றதுக்கு அவனு நாமனும் ஆட்டிக்கொள்றது. பிரயோசனம் இல்லையே, உனக்கும் பிரயோசனம் இல்ல, சபைக்கும் பிரயோசனம் இல்ல, ஐயா போதகர் வந்து பிரசங்கிட்டு அந்த ஆளுக்கும் பிரயோசனம் இல்லையே, நான் போட்டிருக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா, ஐயா இரவரவா வலை போட்டு ஒரு மீன் வந்திருந்தாலாவது சந்தோஷப்பட்டிருப்பேன், ஒன்றுமே கிடைக்கல. இப்பொழுது வந்து களைச்சு போய் நான் கடற்கரையில இருக்கிறேன், இந்த ஆண்டவர் வந்திருந்தேன்னு சொல்றாரு, திரும்பி கொண்டே போடா என்னண்டியா போடுறது. ஆனா அவன் சொல்றான், பேதர் சொன்ன, ஆண்டவர் நான் இராம முழுதும் போட்டேன் ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் நீங்க சொல்றீங்க பாருங்க, யேசுவே நீங்க சொல்றீங்க பாருங்க, அதனால திரும்ப போட்டான். மீன் மலை கிழியத்தக்கனவாக அவங்க கொண்டு வந்தாங்களாம், கிழியத்தக்கனவாக கொண்டு வந்தாங்க. ஏன் தெரியுமா,
ஆண்டவர் சொன்னது அவன் நம்பி திரும்ப போய் திரும்ப அந்த வலையை போட்டான். திரும்ப அவன் நான் சொல்றேன் ஆண்டவரே ரெண்டு மணத்தியாலம் கழிச்சு நான் போடுறேன் இருந்தான் ஒரு மீனும் சாப்பிட்டு இருக்காரு. ஆண்டவரே மத்தியானத்துக்கு பிறகுதான் நல்ல டைம் மீன் அப்பதான் வரும் என்றிருந்தாலும் ஒரு மீனும் சாப்பிட்டு இருக்காரு. சொன்ன உடனே ஆண்டவர் சொன்ன உடனே அவன் விசுவாசத்திலே செயல்படுத்தினான், அதை நம்பினான், என் ஆண்டவர் சொன்னார் என்று இதிலே அவன் நம்பி செயல்பட்ட உடனே என்ன நடந்தது தெரியுமா? அளவில்லாத மீன்கள், அளவில்லாத மீன்கள், அங்க அளவில்லாத மீன்கள். அவன் சோர்ந்து போயிட்டான். பேதர் இருவரமாக செயல்படுத்தி சோர்ந்து போயிட்டான், இருவரமாக வேலை செய்து அவன் சோர்ந்து போயிட்டான். ஆனாலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவன் சொல்லுகிறார், விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். விசுவாசம் உடனடியாக செயல்படுத்த வேண்டும். இங்க எங்க பாட்டீங்கன்னு சொன்னாலும் ஒரு மணித்தியானம் லேட்டாக, அரை மணித்தியானம் லேட்டாக, கொஞ்ச நேரம் பவுசு கழிச்சு செய்யறோம் எந்த வார்த்தையும் கிடையாது. உடனடியாக அவன் மூவ் பண்ண தொடங்கினான். அப்பொழுது அதனுடைய பிரதிபலனை அவர்கள் கண்டார்கள். பாருங்க இல்லையா, அவர்கள் கண்டார்கள் இல்லையா. ஒரு எனக்கு தெரியாது எந்த ஊழியக்காரன் சொல்லி, ஒரு ஊழியக்காரன் இரவரவாக போய் சுவிசேஷ கூட்டம் செய்து களைச்சி விழுந்து வந்து இரவு தன்னுடைய ரூமிலே படுத்திருந்தாராம். தேவன் அவரை தட்டி இழுப்பி சொன்னாராம், பக்கத்து ரூம்ல இருக்கிறவனுக்கு போய் என்னை குறித்து நீ சொல்லு என்று சொல்லி. அந்த மனுஷன் ஆண்டவரை பார்த்து சொன்னாரா, நான் களைச்சிட்டேன், இவ்வளவு நேரம் கத்து கத்துன்னு கத்தி சுவிசேஷ கூட்டம் வச்சு இப்பதான் நல்ல ஜனங்கள் எல்லாம் அம்மையை ஏற்றுக்கொண்டு போறாங்க, இப்பதான் படுக்க வந்திருக்கு, இப்பவும் என்ன பிடிச்சி அங்க போன்றா, நாளைக்கு விடிய நான் செய்யறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த மாதிரி ஊழியக்காரன் படுத்துட்டார். அடுத்த நாள் அந்த மனுஷன் தற்கொலை செய்து செத்து போயிட்டான். அதுக்கு பிறகுதான் இவர் ஆண்டவரிடத்தில் வந்திருந்து அழு அழு அழுந்து அழுதாரா. பிரயோசனம் இல்ல. இப்ப நாம பார்த்து அந்த மனுஷன் உண்மையை வழியை சொல்லிட்டான். பாருங்க நாம என்ன தெரியுமா செய்வோம், நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி சொல்லித்தான் நம்ம காரியம். ஆனா அந்த மனுஷன் என்ன கேட்டிருந்தாலும் நான் ஒரு வேலை அப்படி சொல்லியிருப்பேன். ஏன் தெரியுமா, களத்தி விழுந்து மனுஷன் வந்து படுத்திருந்தா ஒருவேளை யதார்த்தமாக நான் அதைத்தான் சொல்லியிருப்பேன், தவறல்ல. ஆனா அவன் அதை செய்திருக்கணும். ஏன் தெரியுமா, ஆண்டவர் அதை சொல்லியிருக்கப்படினால இல்லையா. மீன் இரவரமாக நீ போட்டாய்தான்ப்பா, 10 வருஷமா 15 வருஷமா ஊழியம் செய்கிறோம், அதனால நாம என்ன செய்ய முடியும், ஆத்மா சந்திக்கப்படவில்லை என்று ஊழியத்தை நிறுத்திவிட முடியாது. ஆண்டவர் வரும் வரைக்கும் சுவிசேஷ பணி செயல்படுத்த வேண்டியது உண்டு, அது நிறுத்த முடியாத ஒரு பணி. அந்த பணியிலே சபையிலே இருக்கிற எல்லாரும் பங்கு பெற வேண்டியவர்கள், பங்கு பெற வேண்டியவர்கள். இதுக்குத்தான் இதை அநேக சுவிசேஷர்கள் அநேக போதகர்கள் இந்த பகுதியை எடுத்து சொல்லுவார்கள் உற்சாகப்படுத்துவதற்காக. என்ன தெரியுமா, இன்னைக்கு நாம ஒரு ஷட்டில் போய் சுவிசேஷ கூட்டத்தை வச்சு சுவிசேஷத்தை சொல்லி ஒரு ஆத்மாவும் ஆயத்தப்படுத்த வரையில்னு சொல்லி சொன்னா அவன் சோர்ந்து போயிருவான். ஊழியம் செய்தவங்க என்ன செய்வாங்க, ஐயா இரவு பகல போய் ஊழியம் செய்தோம் ஒரு ஆத்மாவும் வரையிலேன்னு சொல்லி, ஒரு ஆத்மா வரையிலையா, ஆண்டவர் திரும்ப சொல்லுவார் அங்கதான் போன்னு சொல்லி, திரும்ப நீ அங்கதான் போ, ஒருவேளை உன் பல கிளிய கிளிய ஆத்மாக்களோடு நீ வருவார். ஒரு ஊழியக்காரன் ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுத்திலும் சுவிசேஷம் சொன்னாராம். அந்த மனுஷன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ற மாதிரியே கிடையாது. கடைசியா எங்க தெரியுமா அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், அவன் மரணம் அடைஞ்சு தாக்குற அந்த நேரத்துல அந்த மனுஷன் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்றேன் சொல்லி அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டான். கடைசி ஒருவேளை நீ சாகிறது நிமித்தமாவது அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டா உனக்கு எவ்வளவு நன்மை தெரியுமா, நீ சாகிற பொழுதாவது நீ அதை காணாட்டி பரவாயில்ல போ. நாம பாக்குறோம் மிச்சத்தை இல்லையா, ஆனா சாயக்கியாவது அந்த மனுஷன் உன்னிடத்துல வந்து அழுது இவன் இவ்வளவு நாள் சொன்னான்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லிச்சுன்னா இதை விட பெரிய பாக்கியம் உனக்கு கிடையாது இல்லையா. ஆகையினாலே தேவன் சொல்லுகிற பொழுது விசுவாசத்தை செயல்படுத்துங்க, விசுவாசத்தை செயல்படுத்துங்க. உனக்கும் தான் எனக்கும் தான் இல்லையா, விசுவாசத்தை செயல்படுத்துகிற கிறிஸ்தவர்களாய் நாம் மாறுவோம். இன்றைக்கு சபைகளிலையும் சரி ஊழியத்திலும் சரி கிறிஸ்தவத்திலும் சரி கிறிஸ்தவர்கள் ஏராளம், ஆனா விசுவாசத்தை செயல்படுத்துகிற கிறிஸ்தவர்கள் நமக்கு இன்றைக்கு தேவைங்க. சபையில இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் விசுவாசத்தை கிரியை செய்கிறவர்களாய் பிரயோசனப்படுத்துவர்களாய் விசுவாசத்திலே நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதான் இங்கு சபை, அதான் சபை, அதான் சபை. ஜோவான் 11வது அதிகாரத்துக்கு திருப்பி கேளுங்கள். ஜோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். ஹாலலூயா. ஜோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 39 வாசிங்க.
இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, 4 ஆயிட்டே என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார்.
ஓகே, நாட்கள் கழிஞ்சிட்டாண்டவரு கல்லை அகத்துங்கன்னு சொல்லி முன்னுக்கு போயிருக்கணும் இல்லையா? ஆனா இங்க அப்படி நடக்கல. அவங்க என்ன சொல்ற, ஆண்டவரே, மரித்து நாட்கள் கழிந்துட்டப்பா, இது நாரும். ஆண்டவரே, மரித்த பணம் அடக்கம் பண்ணா அப்படித்தான் நாரும். ஆண்டவரே சொன்ன உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நீ விசுவாசித்தியன்னு சொல்லி சொன்னா, நான் இப்ப சொல்லுகிறது நீ விசுவாசித்தியன்னு சொல்லி சொன்னா, நீ தேவ மகிமை காண்பா இல்லையா? நீ தேவ மகிமை காண்பா இல்ல? ஆண்டவரே, மரித்து நாட்கள் கழிஞ்சிட்டது, இது எப்படி ஆண்டவர்? ஆண்டவர் இதுக்கு பிறகு ஒரு காரியத்தை என்ன தெரியுமா சொன்னாரு? ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? சுகம் கொடுக்கற அதை விடுங்க, ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? கல்லை அகற்றுங்க. கல்லை அகற்றுவதற்கு தயா விசுவாசம் தேவை. கல்லை அகற்றுவதற்கு தான் துணிவு தேவை. இன்னைக்கு எல்லாரும் கல்லுக்கு முன்னுக்கு நிக்க எல்லாருக்கும் தெரியும் தானே? கல்லுக்கு முன்னுக்கு எல்லாரும் நிக்க முடியும், ஆனால் கல்லை புரட்டுவதற்குத்தான் தைரியம் தேவை, விசுவாசம் தேவை, செயல்படுத்த வேண்டும் இல்லையா? ஆண்டவர் சொன்னார், கல்லை புரட்டுங்கன்னு சொல்லி. எவன் என்ன செய்தான்னு தெரியும், ஆனா கல்லை புரட்டிட்டாங்க. இந்த கல்லை புரட்டாம நின்றிருந்தா, நீங்க நினைக்கிறீங்களா லாசர் வழியே வருவாருன்னு சொல்லி? இந்த கல்லை புரட்டாத வரைக்கும் இயேசு மரியா எவ்வளத்தையும் பேசலாம், ஆனா ஆண்டவர் சொன்னார் கல்லை புரட்டுன்னு சொல்லி. இந்த கல்லை புரட்டாத வண்ணத்துல ஏதையும் அங்க நடக்க முடியாது. உன் வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிற கற்கள் என்ன, அதை பொறுக்கு, அதை வெளியேற்று, அது போகாத வண்ணத்துல, அது அகற்றப்படாத வண்ணத்துல தேவனுடைய வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. ஐயா வாழ்க வாழ்கன்னு சொல்லி ஆசீர்வதிக்க நம்மளால இனி முடியாது. ஓகே, இந்த 10 இந்த எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவ வருஷங்கள்ல முழுத்துன ஒரே ஆசீர்வாதம் தான். வீடெல்லாம் ஆசீர்வாதத்தினால பொங்குது, அது தெரியுமா? உன் வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள் கற்கள் உன் வாழ்க்கையை விட்டு அகற்றும் வரைக்கும் உன் வாழ்க்கையிலே தேவன் ஒரு அற்புதத்தை செயல்படுத்த முடியாது. கற்களை புரட்ட வேண்டியது உன்னுடைய பகுதி. தேவன் கல்லை புரட்டலைங்க. தேவன் வேணும்னா அதையும் செய்திருப்பார். எங்க தெரியுமா, எங்க செய்தார் தெரியுமா? இயேசு ஒரு இடத்துல கல்லை புரட்டினார், எங்க தெரியுமா? உட்கழுகிற பொழுது எக்ஸ்ட்ராவா தூதர்கள் வந்து இறங்கிட்டாங்க, எங்க ஏன் கல்லை புரட்டுவதற்கு? ஆனா இங்க இருந்த கல்ல அவங்க தான் புரட்டும், நீ தான் புரட்டும். சில கற்கள் நீ புரட்டாத வண்ணத்துல தேவன் எதையும் செய்ய முடியாது. நம்பு இல்லாட்டா விடு. தேவன் அங்கேயும் தூதர்களை அனுப்பியிருக்கலாமே, ஏன் அனுப்பல? தேவன் அங்கேயும் தூதர்களை அனுப்பி கற்களை அகற்றி இருக்கலாமே, ஏன் செய்யல? தேவன் உன் வாழ்க்கையில நன்மை செய்யணுமா? தேவன் உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை நீக்கணுமா? உன் வாழ்க்கையில இருக்கிற கற்கள் என்ன, கற்கள் என்ன, கற்கள் என்ன, அதை எடுப்பதற்கு நமக்கு சரியான கஷ்டம் பாருங்க. நம்ம வாழ்க்கையில இருக்கிற கற்களை எடுப்பதற்கு நமக்கு சரியான கஷ்டம் பாருங்க. ஆனா நீதான் அதை எடுக்கணும். நீ எடுத்தியன்னு சொல்லி சொன்னா தேவன் மிச்ச காரியத்தை பார்த்துக் கொள்வார். இல்லை என்று சொல்லி சொன்னா தேவன் எதுவும் செய்ய முடியாது. தேவன் இதை தவறி இதை விட்டு விட்டு உன் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே எதையும் செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதை செய்யணும்னு சொல்லிச்சுன்னா கற்களை அகற்றுங்க, தேவன் அற்புதத்தை செய்வார். யோவான் 9வது அதிகாரம், யோவான் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யோவான் 9:7 சீக்கிரமாக கண்டு. யோவான் 9வது அதிகாரம் 7வது வசனம்.
நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான்.
இங்க ஒரு குருடனுக்கு தேவன் ஒரு காரியத்தை செயல்படுத்துகிறார், என்ன தெரியுமா? அதுக்கு மேல் வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் துப்பி இச்சையிலே ஒரு ஒரு காரியத்தை செய்து அவனுடைய கண்ணை பூசி ஆண்டவர் சொன்னார், என்ன தெரியுமா, நீ போய் சீலவான் குளத்திலே உன் கண்ணை கழுவு. இதுதான் முக்கியமானது. சீலவான் குளத்திலே போய் உன் கண்ணை நீ கழுவு. நாகம்மான் தெரியுமா உங்களுக்கு? நாகம்மான் பழைய ஏற்பாட்டில் பெரிய ராஜா, அவருக்கு குஷ்ட ரோகம் இருந்தது. ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் நான் சொல்ற எலியா சொன்னா நான் போய் நான் சொல்ற இடத்துல போய் நீ குளி. மூலிகை எலும்பில்லைன்னு சொல்லிட்டுனா அது அவர் சொல்ல இல்ல, நீ எலும்பாட்டைக்கு சுகம் கிடையாதுன்னு சொல்ல, அவர் சொன்னார் நீ போய் முழுகிற பொழுது சுகம் வரும்ன்ற மாதிரி அவர் சொல்லி அனுப்பிட்டார். இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர், சீலவான் குளத்துல போய் கழுவு. நான் சொல்றேன், இந்த நாகம்மா அவன் சொன்னா தந்த ஊர்ல இல்லையா குளம், எந்த ஊர்ல இல்லையா குளம், என் வீட்டுல கிணறு இல்லையா என்றெல்லாம் பெரிய விளையாட்டு விட்டான் பாருங்க. நீ எந்த குணத்துல போய் குளிச்சிருந்தாலும் உன் குஷ்டம் நீங்கி இருக்காது. அதே மாதிரி இந்த குருடன் போய் பக்கத்து வீட்டுல தண்ணியில கழுவி இருந்தால் கூட இந்த குருடனுக்கு எந்த விதத்திலையும் சுகம் கிடைத்திருக்கவே கிடைத்திருக்காது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆண்டவர் சொன்னார் நீ அங்க போ, அங்க போ இல்லையா, கண்ட இடத்திலையும் கழுவ கூடாது. ஆண்டவர் இவனுக்கு சொன்ன, இங்க பாரு நீ போற இடத்துல ஒருவேளை மழை பெய்தாலும் நீ என்ன செய்யணும், அங்க போய் குளிச்சுட்டாங்க. ஆண்டவர் சொன்னா நீ எவ்வளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து செயல்படுத்துகிறாய் என்பதிலே தான் உன் வாழ்க்கையிலே தேவன் செய்கிற நன்மைகள் தங்கி இருக்கிறது. அப்படி இல்லை ஆண்டவர் செய்ய முடியாது. உனக்கு ஒன்று சொல்ல, நீ ஒன்று செய்ய. எனக்கு இலங்கையில இருந்தாங்க, எனக்கு அந்த மாட்டு வண்டல் தெரியும் இல்லையா, ரெண்டு மாடு பூட்டி விட்டா ஒரு மாடு செய்கிற வேலை, அதுவும் அந்த குளப்படியான மாடியில கொண்டு அதை பூட்டுவாங்க. எனக்கு தெரியும் என்ன, அவங்களுக்கு பூட்டி போட்டு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க வச்சுன்னு. அது போய் ஒரு பக்கத்துல போயிருந்தா அந்த முன்னுக்கு கழுத்துல போடுறது வந்து இப்படி நிக்கணும், எனக்கு பயமோ பயம் என்ன அதுல என்ன. அப்படி ஆண்டவர் சொன்னா அதைத்தான் செய்யும். ஏதோ அத ஆண்டவர் சொன்னா சீலவா குளத்துல போய் கழுவு. நல்ல காலம் குருடனுக்கும் அந்த நாமானுக்கு இருந்த மாதிரி கொஞ்சம் கொழுப்பு இருக்கு இல்ல பாரு. அது கேட்டிருப்பையன் வழியில போய் அதுல இதுல எல்லாம் கழுவுறா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு மாத்திரம் வந்து நண்டு ஏன் யா சீலவா குளத்தை காட்டுறதுன்னு அவனும் கேட்டிருக்கலாம் பாருங்க. அவன் ராஜா கடத்தவனா இருந்தபடினால கொஞ்சம் திமிர்ந்துச்சு இல்லையா. இவன் பிறந்த நாள்ல இருந்து என்ன குருடன், இவன் தடவி தடவி பாருங்க இந்த குருடனுடைய காரியம் எங்க இருக்குன்னு தெரியுமா. அவன் குருடனா இருந்தாலும் அந்த சீலவான் குடத்தை தேடி தடவி நாடி அவன் போய் செயல்படுத்துகிறானே, அதைத்தான் ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். சொப்பா இல்லையா, பற்ப திறந்து கழுவாத குளத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் அதைத்தான் பார்க்க விரும்புகிறாரே ஒழிய வேற எதுக்கும் கிடையாது. உன்னுடைய முயற்சி எவ்வளவுக்கு இருக்கிறது, உன்னுடைய விருப்பம் எவ்வளவுக்கு இருக்கிறது, அதைத்தான் தேவன் பார்க்க விரும்புகிறார். இன்னைக்கு எல்லாம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் சில இடங்கள்ல போஸ்ட்ல வருகிறது இல்லையா. சில ஆசீர்வாதங்கள் இலங்கையிலே செயல்படுத்தி போஸ்ட்ல அனுப்புறாங்க, இங்க போஸ்ட்ல வேண்டி ஆசீர்வாதம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஆச்சரியம் தான் இல்லையா. தெய்வத்துக்கு இன்னைக்கு போஸ்டும் பச்சாச்சு இல்ல, போஸ்ட் ஆபீஸ். நான் நினைக்கிறேன் காலப்போக்கில் போட்டு ஒவ்வொரு கோவில் குளத்திலையும் ஒவ்வொரு போஸ்ட் ஆபீஸ் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி என்னன்னு சொல்லிச்சுன்னா அங்க செய்து இங்க அனுப்புற, இங்க செய்து அங்க அனுப்பவும் இல்லையா. தேவன் உன்னுடைய பிரயாசத்தை பார்க்கிறார், நீ எவ்வளவுக்கு செயல்படுத்துகிறார். அதுதான் இன்றைக்கு தேவையானது, செயல்படுத்துகிற விசுவாசம். உனக்கு எல்லாம் விசுவாசம் இருக்கப்பா, உங்களுக்கு எல்லாம் விசுவாசம் இல்லாட்டி இங்க வந்திருக்க மாட்டீங்க. ஆனா செயல்படுத்துகிற விசுவாசம் இருக்கிறதா, அதுதான் இன்றைக்கு தேவையானது. இன்னைக்கு தேவையானது செயல்படுத்துகிற விசுவாசம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம், இதை கடைசியா பார்த்து நாங்க முடிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 12 வாசிங்க 14 வரை, 12 14 வரை வாசிங்க.
அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 அவருக்கு எதிரே வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்துடைய தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோசரன் செலுத்தினான்.
இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா 10 குஷ்டரோகிகள். குஷ்டரோகிகளை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த நாட்கள் குஷ்டரோகிகளை காண்கிறது கிடையாது இல்லையா? ஒருவேளை இந்தியாவிலே பீகார் பகுதிகளில் குஷ்டரோகி இருக்கிறார்கள் சொல்றாங்க இல்லையா? ஆனா இங்க நம்முடைய கண்கள் பார்க்கறதுக்குனா குஷ்டரோகிகளை நான் ஒருக்காலும் பார்த்தது இல்லை. ஆனால் சொல்லுகிறதன் படி அவருடைய சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக பிந்து கொட்டப்படும். அதே நேரத்தில் அவருடைய சரீரத்திலிருந்து துர்நாற்றம் குணநாற்றம் அவருடைய சரீரத்தில இருந்து எழும்பிக் கொண்டே இருக்கும் சொல்லி அந்த குஷ்டரோகத்தை குறித்து அவர்கள் விளங்கப்படுத்துகிறார். குஷ்டரோகிகள் பழையாட்டிலும் சரி இந்த காலகட்டத்திலையும் சரி ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டம். அவர்கள் என்ன செய்யப்பட்டவர்கள்? ஒதுக்கப்பட்டவர்கள். சமுதாயத்தில் அவர்களுக்கு இடம் கிடையாது. ஆனா நான் நம்புறேன் சபைகளிலே அவர்களுக்கு இடம் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். என்ன பொறுத்தவரைக்கும் ஆண்டவா சோத்திரம், இங்க ஒரு குஷ்டரோகி இருந்தா நீங்க எல்லாம் விட்டுருப்போங்க, நான் அந்த குஷ்டரோகியோ இருந்து ஆராதனை செய்கிறேன், நான் நம்புறேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த குஷ்டரோகிகள கொண்டு போய் சைட்ல வச்சிருவாங்க இல்லையா? ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலையும் குஷ்டரோகம் இல்லையன்னு சொல்லிச்சுன்னா, குஷ்டரோகத்தை போன்ற அநேக வருத்தங்கள் இருந்தாலும் ஒருவேளை சமுதாயம் உன்னை தள்ளலாம், ஆனா உன் ஆண்டவர் உன் இயேசு உன்னை தள்ள மாட்டார். ஆண்டவரும் உன் இயேசு உன் தேவன் உன்னை ஒருபோதும் தள்ள மாட்டார். ஒருவேளை குஷ்டரோகியா இருக்கலாம், துன்னாட்டம் இருக்கலாம், வாழ்க்கை நாலு பேருடைய வாயிலை போட்டு தலமாற பேசலாம், ஆனா உன் தேவன் உன் இயேசு உன்னை கைவிட மாட்டார். இதுதான் பெரிய பாக்கியம், இதுதான் பெரிய. இன்னைக்கு உனக்கு குஷ்டரோகம் இல்லாம இருக்கலாம், நீ இந்த கிராமத்துல நல்லா இந்த கிராமத்துல கிளற கிளற கட்டி உள்ளுக்காது விட்டு மனங்கூட வழி வராவிட்டு அவங்க செய்வாங்க, இந்த நாடு செய்யும் நமக்கு தெரியும். ஆனா உன் வாழ்க்கை வேற விதத்தில் குஷ்டமாக்கப்படலாம். அப்படி ஒரு போது 4 உன்னை சைட்டா பார்ப்பாங்கன்னு சொல்லி சொன்னாலும் நான் ஒன்று சொல்றேன், தேவன் உன் குஷ்டத்தை நீக்க வந்துதான் ஆவார், வந்துதான் ஆவார். 10 வந்துட்டாங்க, ஆண்டவரே நாங்க குஷ்டரோகிகள் அப்பா. ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா சொன்னாரு, நீங்க போங்க, போய் எங்க ஆசாரியத்தில் காண்பீங்க. செயல்படுத்துறாங்க எல்லாம் ஏங்க, அவங்களுக்கு வேற வழி கிடையாது பாருங்க, குஷ்டரோகம் தான். நான் நம்புறேன் இந்த கூட்டம் எப்படி ஆசாரியத்தில் போயிருக்கு, மனம் இல்லையா, பிஞ்சு கொட்டணுமே. ஆனா இவங்க எல்லாவற்றையும் மீறி என்ன செய்யறாங்க, ஆசாரியர் அந்த நாட்கள்ல இந்த நாட்கள் மாதிரி வீட்டுக்கு வரமாட்டாங்க. நல்லா எழுதி கொள்ளுங்க, இன்னைக்கு நீங்க கால் பண்ண உடனே ஆசாரியர் வந்து உங்களை ஆட்டி தேத்தி ஜபம் பண்ணி திரும்ப கட்டி எழுப்புற மாதிரி அந்த நாட்கள் எதுவும் கிடையாது. ஆசாரியனை சந்திக்கணுமா ஆலயத்துக்கு போ, இல்லையோ கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுள் ஆகியாச்சு தெரியுமா? ஆசாரியர்கள் அந்த நாள் காரியத்தை இந்த நாள்ல மாத்தி போட்டாங்க. எப்படி தெரியுமா? அந்த நாட்கள் ஆசாரியை தேடி ஜனங்கள் போனாங்க, இந்த நாட்கள் ஆசாரியன் ஜனங்களை தேடி போடுவாங்க போயிட்டு. என்ன காலம், என்ன பரிதாபம் இல்லையா? ஆனா அங்க என்ன நடந்துச்சு, அவங்க எப்படியோ அந்த கூட்டத்துக்கு ஆசாரிகளை தேடி ஓடுறாங்க, ஆசாரிகள் தேடி போறாங்க. மணக்க மணக்க நான் நினைக்கிறேன் பக்கத்துல நின்று அவங்க பேசி இருப்பான், ஏதாவது சொல்லி இருப்பான், கிள்ளி இருப்பான், நொண்டி இருப்பான், ஏதாவது. அது இல்ல அவனுக்கு முக்கியம், அவனுக்கு தேவை என்ன, குஷ்டரோகத்துக்கு சுகம். ஆனா போறாங்க, 10 போறாங்க. 10 ஆச்சரியம் என்ன தெரியுமா, 10 9 திரும்பி வரல. ஆனா இந்த 10 ஆசாரியத்துல போயிருக்காங்க. ஓகே, அவங்க திரும்பி வரையில் என்றுதான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இந்த 10 ஆசாரியத்துல போனாங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதனால தேவன் சொன்ன காரியத்தை அவங்க கச்சிதமா செய்துட்டாங்க. திரும்பி
இந்த நாள் கிறிஸ்தவர்களுக்கு ஆசார் இடத்துல போய் ஏதாவது உங்க காரியத்தை சொல்லுங்கன்னு சொல்லிச்சுன்னா அது வேற வெக்கம், அது வேற கவலை, அது வேற காரியம். உன்னை கூட்டி சொல்லி, உன்னை குறைச்சி சொல்லி, உனக்கு எனக்கு எங்கதான் சுகம் வரப்போகுது? ஆச்சாரியன் இடத்துல தேவன் தேவனுடைய சமூகத்திலையும் சபைக்கும் உத்தரவாதமாக கொடுக்கப்படுகிறது ஆச்சாரியர்கள். அவனிடத்தில் நீ உண்மை சொல்லலையோ உனக்கு வருத்தம் இல்லை, என்னதான் வருமென்று சொல்லவே முடியாது இல்லையா? ஆண்டவர் சொல்றார். இப்ப இதுல விஷயம் பார்க்கணும், இது எவ்வளவுக்கு அதிகாரத்துக்குரிய பாருங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டு போகலாமே, ஏன் சொல்ல நீ ஆசார இடத்துல போய் காட்டுன்னு சொல்லி? அப்ப ஆசாரத்துவம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த இடத்துல இருந்து கவனிங்க. ஆண்டவர் சொல்லிருக்கலாம் தானே, சும்மா போய் சுகம் வர போ, ஆசார இடத்துல போய் சொல்லணும். ஆகவே ஆசாரியனுக்கு முன்பாக உண்மையாயிருங்க, உத்தமமாயிருங்க. என்ன இருந்தாலும் திறந்த உள்ளத்தோட ஆசாரனோட பேசுங்க. முதுகுக்கு பின்னால பேசினீங்களோ குஷ்டம் இந்த நாட்கள்ல வராது என்பதற்கு எந்தவித அஸ்தி இதுவும் கிடையாது. இன்னைக்கு குஷ்டரோகம் வராட்டிக்கு எய்ட்ஸ் வரும், அவ்வளவுதான். ரெண்டுத்தான் உண்டு. குஷ்டரோகத்துக்கும் மருந்து கிடையாது, எய்ட்ஸுக்கும் மருந்து கிடையாது. ஒன்று வேண்டாட்டி ஒன்று, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் ஆசாரியனை இவ்வளவுக்கு இந்த இடத்துல மதிப்பாருன்னு சொல்லி சொன்னார். நீ என்ன செய்கிறாய், நான் என்ன செய்கிறேன், இதையும் கொஞ்சம் நீ கவனிக்கணும் இல்லையா? ஆகையினால செயற்படுத்துகிற விசுவாசிகளா நீங்கள் மாறுங்க. நீங்க எல்லாரும் நல்ல விசுவாசிங்க. ஆண்டவருக்கு ஆண்டவர் வரும்போது சொன்னால் எல்லா இடத்துல விசுவாசம் இருந்தது, 30, 50, 100 எல்லாம் நல்ல விசுவாசம். ஆனா விசுவாசத்தை எவ்வளவுக்கு நீங்க செயல்படுத்தினீங்க, எவ்வளவுக்கு நீங்க செயல்படுத்தினீங்க, எவ்வளவுக்கு நீங்க செயல்படுத்தீங்க? கடல் மேல நடந்து வாழ்ந்துச்சுனா நடந்து வந்தவனும் அரவாசில பொத்தந்து போயிட்டானே, நடந்து வாழ்ந்து அவனும் பொத்தந்து போயிட்டான். எலும்பு பரவாயில்ல, திரும்ப நட விசுவாசத்துல. ஆகையினால உன் விசுவாசம், என் விசுவாசம் இன்னைக்கு எவ்வளவுக்கு செயல்படுத்தப்படுகிறது என்பதுதான் இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே மிகவும் முக்கியமான கேள்வி. நீங்க எல்லாம் நல்ல விசுவாசிங்கதான், ஆனா விசுவாசத்தை எவ்வளவுக்கு செயல்படுத்துகிறோம், எவ்வளவுக்கு செயல்படுத்துகிறோம்? தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா. என் ஆண்டவர்னால ஆகாத காரியம் என்று சொல்வதற்கு எதுவும் கிடையாது. அவரால் எல்லாம் கூடும். ஆனாலும் உன்னுடைய பங்கு எங்கே, உன்னுடைய பங்கு எங்கே?
ரீமமமங்குரோ சீதரணமோ ரீமமமந்தரா.
இந்த நாளிலே தேவ ஆவியானவர் உன் விசுவாசத்தை செயல்படுத்த உதவி செய்வாராக. கர்த்தருடைய ஆவியானவர் உன் விசுவாசத்தை செயல்படுத்த உதவி செய்வாராக. உனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது, அது உண்மை. ஆனால் அது செயல்படுத்தப்பட வேண்டியது உண்டு, அது செயல்படுத்தப்பட வேண்டியது உண்டு.
ரீமமமம் குரு ரீதனமமந்தோ ஹல்லேலூயா. ரிதனமமோ சகரா ரந்தனமா.
ஆகாததே எதுவும் இல்லை, ஆகாததே எதுவும், ஆகாததே எதுவும் இல்லை, உம்மால் ஆராதே எதுவும். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியாருந்து, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியாருந்து.